நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சுமகுரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர் கமலமுனி ஆரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசிநந்தி தேவர் நற்றால் காசிநந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் ஓயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூருடைக்காடர் சமாதியைச் சேர்ந்த நிறம்மை காக்கவே சமாதியைச் சேர்ந்த நிறம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் முயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம் ஓம் சிவாய நமோ. இன்றைய சத்சங்கத்தை கிரியா யோகத்தில் ஒரு அலசல் என்ற ஒரு சிறிய தலைப்பின் கீழே உணர்வோம் என்று இருக்கின்றேன். அதில் முதலாவதாக எங்களுடைய சாதகர்கள் எங்களுடைய ஆசிரியர்கள் எங்களுடைய சங்க தலைவர்கள் தாய்மார்களுக்காக இந்த கிரியா யோகத்தில் அடிப்படை கேள்வி அவர்களிடம் வருகின்றது. அந்த அடிப்படை கேள்விக்கு அவர்கள் விடை சொல்ல முடியாது சிந்திக்கின்றார்கள் சிலர். ஆகவே அந்த அடிப்படை கிரியா யோகத்தை பற்றிய சிறிய தகவல்களில் இருந்து தொடங்குவோம் என்று இருக்கின்றேன். இந்த கிரியா யோகம் சைவ சித்தாந்தத்தில் இருந்து முழுமையாக வந்த யோகம் என்று எங்களுடைய குரு சுவாமி ராம் அவர்கள் யோகி ராமையா அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார்கள். யோகி ராமையா அவர்கள் பாபாஜியின் நேரடி சீடன். சைவ சித்தாந்த சிவ யோகத்தில் இருந்து இது முழுமையாக வந்திருக்கின்றது என்பதை தந்திருக்கின்றார். அவர்கள் தந்ததுக்கு மேலாக சத்குரு கிரியா பாபாஜி அவர்கள் இந்த கிரியா யோக பாதையை உலகத்திற்கு வகுத்த போது 2000 ஆண்டுகளுக்கு முன் 2000 ஆண்டுகளாக வகுத்த போது இதை 4 நிலைகளில் உலகத்தில் இந்த கிரியா யோகாத்தை கொண்டு வந்திருக்கின்றார். முதலாவதாக ஆதிசங்கரருக்கு கொண்டு வந்திருக்கின்றார் 9வது நூற்றாண்டில். அதை அத்வைத கிரியா யோகம் என்ற பெயரில் கொண்டு வந்திருக்கின்றார். அதன் பின் கபீர்தாஸுக்கு கொண்டு வந்திருக்கின்றார் இன்னொரு ஞானிக்கு. அது 15வது நூற்றாண்டில் கபீர் ஹத் கிரியா யோகம் என்று கொண்டு வந்திருக்கின்றார். அதற்கு பின் 18வது நூற்றாண்டில் யோகதா கிரியா யோகம் என்று லாகிரி மாயஷேர் மூலம் உலகத்திற்கு கொண்டு வந்து இறுதியாக கடந்த நூற்றாண்டில் 1982 யோகி ராமையா மூலம் சைவ சித்தாந்த சிவ யோகத்தில் இருந்து வந்த கிரியா யோகத்தை சைவ சித்தாந்த கிரியா யோகம் என்ற பெயரில் கொண்டு வந்திருக்கின்றார். ஆகவே நான் ஏன் இந்த தலைப்பை தொடக்கத்தில் எடுத்தேன் என்றால் பலர் ஓ சிலர் இதில் இன்னும் முழுமையாக இந்த அடிப்படை கிரியா யோகத்தை கருத்துக்களை அறியவில்லை. அது அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் பாபாஜி சொல்கின்றார் ஒவ்வொருதரும் ஒவ்வொரு சாதகனை உருவாக்குங்கள் கிரியா யோகத்தில். அது நீங்கள் கிரியா யோகத்தில் செய்யும் தொண்டுக்கு சமன் என்று சொல்லுகின்றார். ஆகவே சாதகர்கள் நிலையில் இருந்தாலும் சரி, ஆசிரியர்கள் நிலையில் இருந்தாலும் சரி, சங்க தலைவர்கள் தாய்மார்களாக இருந்தாலும் சரி, கிரியா யோகத்தின் அடிப்படை நிலைகள் ஓரளவு தெரிந்திருந்தால்தான் அவர்கள் அப்படியான சாதகர்களை உருவாக்குவதற்கும் அவர்களுடைய கேள்விக்கு பதில் சொல்வதற்கும் முடியக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த 4 பரிமாணங்கள் கிரியா யோகத்தில் உண்டு. அதில் முழுமையான பரிணாமமாக சைவ சித்தாந்த சிவயோக கிரியா யோகம் கருதப்படுகின்றது. 4வது முறை அது யோகி ராமையா அவர்கள் மூலம் உலகத்திற்கு கொணரப்பட்டது பாபாஜியின் ஆசியுடன். ஆகவே இதை நாங்கள் உலகியல் அளவில் சொல்ல வேண்டுமென்றால், நீங்கள் கார் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உபகரணம், ஒரு வாகனம். காரில் டொயோட்டா என்பது உலகளவில் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு மாடல். அந்த டொயோட்டா காரை எடுப்பீர்கள் என்றால், டொயோட்டா வர்க்கத்தைச் சேர்ந்த கார்களை, அதில் 4, 5, 6, 7, 8 கார்கள் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பெயருடன் இருக்கும். சியானா என்றிருக்கும், கொரோலா என்றிருக்கும், கேமரி என்றிருக்கும். நீங்கள் எந்த பேரையும் நீங்கள் அதை பாவிக்கலாம். ஆனால் அந்த எல்லா கார்களும் டொயோட்டா பிராண்ட் நேமுக்குரிய கார்கள். அதே போல்தான் கிரியா யோகமும். கிரியா யோகம் என்பது ஒரு பெரிய குடை, பாபாஜி சத்குருவினால் கொண்டு வரப்பட்ட யோகம். அதில் சிறு சிறு பகுதியாக வெவ்வேறு நிலைகளில் வெவ்வேறு ஞானியர்களுக்கு ஒவ்வொரு காரணத்திற்காக கிரியா பாபாஜி அந்த கிரியா யோகத்தை வகுத்து கொடுத்திருக்கின்றார். ஆகவே 4 விதங்களும் கிரியா யோகம்தான். சில யோகத்தில் கிரியா யோகத்தில் சொல்லப்பட்ட பயிற்சிகள் மிகவும் இலகுவாக இருக்கென்று சில சாதகர்கள் அதில் தப்பு கணக்கு போடுகின்றார்கள். தப்பு கணக்கு என்று சொல்வது என்னவென்றால், இந்த 4 சத்குரு கிரியா பாபாஜியின் கிரியா மார்க்கம் தானே, இதில் நாங்கள் ஏதாவது ஒன்றை பின்பற்றுவோம், பின்பற்றி கொண்டு சென்று செல்லலாம். இந்த 4 இதையும் எடுத்து பார்த்து அதில் எது எந்த மார்க்கத்தில் குறைந்த பயிற்சி இருக்கின்றது, எந்த மார்க்கத்தில் இலகுவாக எங்களுடைய நேரத்தை குறைத்து இந்த பயிற்சியை செய்யலாம் என்றும் சில சாதகர்கள் அலசுகின்றார்கள். அதில் ஒரு தவறும் இல்லை, ஏனென்றால் மேலிருப்பவர் பாபாஜி. ஆனால் ஒவ்வொரு மார்க்கத்தையும் பாபாஜி இந்த உலகத்திற்கு கொடுக்கும் போது ஒவ்வொரு நிலைக்காக அந்தந்த காலகட்டத்தில் அவர் கொடுத்திருக்கின்றார். ஆகவே ஒரு முழுமையான பயிற்சியாக சைவ சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்ட சிவயோகத்திலிருந்து இந்த கிரியா யோகமாகிய 4வது முறை சைவ சித்தாந்த சிவயோக கிரியா யோகம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது பாபாஜியால். அது ஒரு முழுமையான பயிற்சியாக அமைந்திருக்கின்றது. அதற்காக மற்றவை முழுமையற்றவை அல்ல என்று கருத்தல்ல. இது முழுமையானது என்று சொல்லும் போது எல்லாம் இதில் அடங்கியிருக்கின்றது. தேவையானது எல்லாம் அடங்கியிருக்கின்றது உங்களுடைய ஆன்ம இடேற்றத்திற்கு. ஆகவே அந்த அப்படியான இந்த கிரியா யோகம் எங்களுக்கு இந்த பிறப்பில் கிடைத்திருக்கின்றது. நாங்கள் பழைய பிறப்புகளில் செய்த வினைப்பயன்கள் காரணமாக, வினைப்பயன்கள் என்று இங்கு சொல்வது, வினை என்றால் ஒருவரும் அதை தீவினை என்று எடுத்துடக்கூடாது. உலகியல் வகையில் வினை என்று சொன்னவுடனே எல்லோரும் பயந்து அது தீவினை என்றுதான் எடுப்பீர்கள். வினை என்றால் 2 வினைகளும் உண்டு, நல்வினையும் ஒன்று, தீவினையும் ஒன்று. ஆகவே வினை என்று கதைக்கும் போது கிரியா யோகத்தில் நீங்கள் பயப்படக்கூடாது. வினையில் நல்லதும் ஒன்று, தீயதும் ஒன்று. ஆகவே எங்களுடைய வினைப்பயன் காரணமாக நாங்கள் இந்த உடலை இந்த பிறப்பில் எடுத்திருக்கின்றோம். இந்த உடலில் இருக்கும் போது சத்குரு கிரியா பாபாஜியின் சைவ சித்தாந்த கிரியா யோகம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது குருமார்கள் மூலம். ஆகவே இந்த யோகத்தில் நாங்கள் தொடர்ந்து உணர்த்தியதை உணர்த்தியவாறே செய்து கொண்டு பயணிப்பதுதான் எங்களுடைய யோக சாதனைக்கு வெற்றி என்பதை மறந்து விடாதீர்கள். உணர்த்தியதை உணர்த்தியவாறு செய்வது என்று சொல்வது, உங்களுடைய முக்கரணங்களாலும் நீங்கள் அதை செய்ய வேண்டும். முக்கரணம் என்றால் உங்களுக்கு தெரியும், வாய் அதாவது மொழி, மனம், உடல், இந்த மூன்றும் சேர்ந்து நீங்கள் செயல்படுவீர்களாக இருந்தால்தான் அது பூரணமான பயிற்சி. உங்களை பயிற்சியில் வெற்றி பெறும் நேரத்தை குறைத்து, உங்களுடைய பயிற்சி நேரத்தை குறைத்து உங்களை வெற்றிக்கு அழைத்து செல்லும். இதை சைவ சித்தாந்தத்தில் அழகாக முக்கரணம் என்று சொல்கின்றார்கள். ஆகவே உங்களுடைய பயிற்சியை நீங்கள் செய்யும் போது மனம் மாத்திரம் பயிற்சி செய்து கொண்டு மற்ற இரண்டு கரணங்களும் பயிற்சியில் ஈடுபடாவிட்டால் அது முழுமையான பயிற்சி அல்ல. ஆனால் இந்த முக்கரணங்களும் சேர்ந்து செயல்படும் பயிற்சியை நீங்கள் அடைவதற்கு காலம் நேரம் தேவை இல்லை என்பது அல்ல. ஆனால் அதை நீங்கள் மனத்தில் கொள்ள வேண்டும். நீங்கள் இப்போது ஒரு 30 நிமிடம் பயிற்சி செய்கின்றீர்கள் என்று வைப்போம். அந்த 30 நிமிடத்தில் 1 நிமிடமாவது இந்த முக்கரணங்களும் சேர்ந்திருந்தால் அந்த 1 நிமிட பயிற்சி உங்களுக்கு ஒரு முழுமையான பயிற்சியாக அந்தன்று அமைகின்றது. ஆகவே 30 நிமிடமும் இந்த முக்கரணங்களும் சேர்ந்திருக்க வேண்டும். ஆனால் அதா என்னால் முடியாது என்று நினைத்து இந்த பயிற்சியை நீங்கள் விட்டுவிடக்கூடாது. சிறிது சிறிது சிறிதாக இந்த பயிற்சியில் நீங்கள் முன்னேற வேண்டும். அதை சைவ சித்தாந்த பேராசிரியர்கள் இதற்காக இல்லை, வேறொன்று இன்னொரு இடத்தில் இந்த சாதனை முறைக்கு, எங்களுடைய சாதனை முறைக்கு ஓமானமாக எடுக்கக்கூடிய ஒரு விடயத்தை அவர்கள் சைவ சித்தாந்தத்தில் பாவித்திருக்கின்றார்கள். அந்த உதாரணம் எங்களுடைய சாதனை முறைக்கு நிச்சயமாக உதவி செய்யும். அதாவது 3 முறையான சாதனை பயிற்சி முறைகள் உண்டு. அதில் நீங்கள் எந்த முறையையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த 3 முறையையும் சைவ சித்தாந்தத்தில் ஒரு ஓமானமாக பறவை முறை, குரங்கு முறை, எறும்பு முறை என்று சொல்லப்படுகின்றது. பறவை முறை என்றால் அதற்கு உபமானம் என்ன மாதிரி சொல்லப்படுகின்றது என்றால், பறவைக்கு ஒரு பழம் கிடைத்தவுடன் அது கொத்தி கொண்டு பறக்க ஆரம்பித்துவிடும். எங்கேயாவது ஒரு இடத்தில் தனிமையில் இருந்து சாப்பிடுவதற்கு அது கொத்தி கொண்டு போரும் இடத்தில் அந்த பழம் அதனுடன் சேர்ந்து அந்த அது எங்கிருந்து சாப்பிட விரும்புகின்றதோ அந்த இடத்துக்கு வரைக்கும் போகும் என்பது உறுதி அல்ல. ஏனென்றால் தப்பித்தவறி அது விழுந்தும் விடும் வாயிலிருந்து. அது பறவை முறை. அடுத்ததாக சொல்லப்படும் முறை குரங்கு முறை. குரங்கு முறையிலும் குரங்குக்கு ஒரு சாப்பாடு கிடைத்துவிட்டால் அது அந்த இடத்திலேயே சாப்பிடாது, அதை எடுத்துக்கொண்டு மரம் மரமாக தாவி போய்கொண்டே இருக்கும் ஏதாவது ஒரு இடத்திலிருந்து சாப்பிடுவதற்கு. ஆகவே அதனுடைய பயணத்தில் கூட அந்த உணவு தவறி போவதற்கு சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் அது மூமெண்டில் இருக்கின்றது என்று சொல்லலாம். பறவையைப் போல் குரங்கு தாவுகின்றது. 3வது முறை சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்றது ஓமானமாக எறும்பு முறை. எறும்பு முறைக்கு அதில் விளக்கம் பேராசிரியர் கொடுத்திருக்கின்றார். எறும்பு ஒரு உணவு கிடைத்தவுடன் அதை வாயில் கவ்விக்கொண்டு தன்னுடைய இருப்பிடத்திற்கு அதை எடுத்து சென்று அதை மெதுவாக வைத்து மெதுவாக உண்ணும் என்று. ஆகவே சைவ சித்தாந்த பேராசிரியர் சைவ சித்தாந்தத்தில் அந்த முறை மிகவும் நல்ல முறை பயிற்சிகளுக்கு, சைவ சித்தாந்த பயிற்சிகளுக்கென்று ஓமானம் கொடுத்திருப்பதை நான் என்னுடைய கிரியா யோகத்தில் இன்று எங்களுடைய பயிற்சி முறைக்கு, கிரியா யோகா பயிற்சி முறைக்கு அந்த உதாரணத்தை தேர்ந்தெடுத்தேன். ஆகவே நாங்கள் இந்த உலகத்தில் கிரியா யோகா சாதகர்களாக சாதனை செய்கின்றோம். இந்த 3 முறைகளையும் பார்க்கும்போது பறவை முறையிலும் சிலர் பயிற்சி செய்கின்றார்கள், குரங்கு முறையிலும் சிலர் பயிற்சி செய்கின்றார்கள். தங்களுடைய சாதனை பயிற்சி என்பது சாதனை. எறும்பு முறையிலும் சாதனை செய்கின்றார்கள். ஆனால் எறும்பு முறை மிகவும் மெதுவான முறையாக இருந்தாலும் ஒரு தவறும் நடக்கக்கூடிய முறை அல்ல. உங்களுடைய அல்டிமேட் கோல், ஆன்ம ஈடேற்றம், ஒருவிதமான தடங்களும் இல்லாமல் ஒப்புறக்கூடிய ஒரு முறை எறும்பு முறை. ஆகவே எங்களுடைய கிரியா யோகா பயிற்சியில் நீங்கள் பயிற்சி செய்வது இந்த மூன்று முறைகளையும் வைத்து பார்க்கும் போது எறும்பு முறை மிகவும் உகந்த முறை. ஆனால் எங்களுடைய மனதின் ஓட்டம் காரணமாக நாங்கள் பறவை முறைகள் குரங்கு முறைகளில் தான் பலர் பயணிக்கின்றோம். ஆகவே அந்த முறைகளில் நாங்கள் செல்வோமாக இருந்தால் நாங்கள் தவறுவதற்கு சந்தர்ப்பங்கள் உண்டு. அதை சைவ சித்தாந்த பேராசிரியர் இன்னும் ரெண்டு ஓமானங்களில் வேறு ஒரு இடத்தில் வேறு ஒரு விடயத்திற்கு பாவித்த ஓமானங்களை எங்களுடைய கிரியா யோகா சாதனையாளர்களுக்கு சாதனை பயிற்சிக்கு நான் மீண்டும் கொணர்கின்றேன். அது சொல்லப்படும் முறை இன்னொரு ஓமானம் கழுகு முறை கிளி முறை என்று கொடுக்கின்றார். கழுகு முறை என்பதற்கு அவர் கொடுக்கும் விளக்கம், கழுகு உயர உயர பறக்கக்கூடிய ஒரு பறவை. ஆகவே அந்த உயர உயரமாக மேலே கழுகு எட்டாத உயரத்துக்கு பறக்கக்கூடிய அந்த பறவை, அது எப்போது மேலே பறந்து கொண்டு போனாலும் அதனுடைய கவனம் பூமியில் பார்த்து கொண்டே பறக்குமாம். அதற்குரிய காரணம் எங்காவது இறந்த பிணம் இருக்கின்றதா என்று. எங்கேயாவது ஒரு இறந்த பிணத்தை கண்டுவிட்டால் அது மனித பிணமாய்த்தான் இருக்க வேண்டுமென்றில்லை. எந்த உயிர் இறந்தது கண்டுவிட்டாலும் அந்த பருந்து அந்த உயரத்திலிருந்து ஒரே அடியாக பூமிக்கு வந்து விடுமாம். அதே போல கிளி, கிளியை பேச பழக்கியிருக்கிறார்கள், பேச பழக்குவார்கள், நல்ல சொற்களை சொல்லிக் கொடுப்பார்கள், நல்ல சிந்தனையை சொல்லிக் கொடுப்பார்கள். கிளிக்கு சொல்வதற்கு ஏன் மந்திரங்களையே சொல்லிக் கொடுப்பார்கள் கிளியை சொல்லுவதற்கு. ஆனால் அதே கிளி அந்த நல்ல வசனங்களை சொல்லி மக்களை ஈர்த்து கொண்டிருக்கிற ஒரு கிளி எங்காவது தனக்கு அருகில் தூரத்தில் பூனையை கண்டுவிட்டால் சொல்லிவிட்டதை எல்லாம் விட்டுவிட்டு கீச்சு 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 என்று சத்தம் போடுமா? அது அதனுடைய சுபாவம். இது ரெண்டையும் நான் எங்கு கொண்டு வந்து பொருத்துகின்றேன் என்றால், கிரியா யோகத்தில் நாங்கள் எங்களுடைய சாதனையில் தவறி விடுவதற்கு சந்தர்ப்பங்கள் உண்டு. கழுகு போல் அவ்வளவு உயரத்திற்கு நாங்கள் பறந்து கொண்டு போனாலும் சாதனையில் பாபாஜிக்கு நெருங்க நெருங்க போனாலும் நாங்கள் எங்களுடைய பொறிகளை 100% அடக்கி மலப்பரிபாக நிலைக்கு போகும் வரைக்கும் எந்த இடத்திலும் எவ்வளவு உயரம் போய்விட்டாலும் கழுகு போன்று கழுகு பிணத்தை கன்றவுடன் அந்தள உயரத்திலிருந்து கீழே ஒரே அடியாக திரைக்கு வருவது போல நாங்களும் வருவதற்கு சந்தர்ப்பங்கள் உண்டு. அதே போல்தான் கிளி உதாரணமும், எவ்வளவுதான் நல்லா ட்ரைனிங் கொடுத்து அந்த கிளியை பேச பழக்கினாலும் அதன் உள்மனத்தில் சித்தத்தில் இருக்கும் அந்த பூனைக்கு பயந்த சுபாவத்தால் அந்த பூனையை கண்டவுடன் பழக்கிய படிப்பு இந்த பழக்கிய சொற்கள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு கீச்சு கீச்சென்று தன்னுடைய சுபாவத்தில் சத்தம் போடுமாம். ஆகவே இந்த ரெண்டு உதாரணங்களையும் நாங்கள் முன்னேறி கொண்டு போகும் எங்களுடைய சாதனையில் நாங்கள் எப்பவும் கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். இந்த உதாரணம் மூலம் வைத்திருப்பது சாதகர்களுக்கு இலகுவாக இருக்கும். ஆகவே எங்களுடைய பயிற்சியில் நாங்கள் மேலே போய்கொண்டிருக்கும் போது இப்படியான நிலைகள் எங்களுக்கு ஏற்படும். அப்படியான நிலைகள் ஏற்படாது நாங்கள் எங்களுடைய பயிற்சியை சரி செய்து அந்த நிலையையும் தாண்டும் போதுதான் நாங்கள் பாபாஜியின் அரவணைப்புக்குள் சென்று விடுவோம். ஆகவே சாதகர்களே, இந்த கிரியா யோகம் என்பது ஒரு அற்புதமான யோகம். இந்த கிரியா யோகத்தில் 4 வகைகள் உண்டு. அந்த 4 வகைகளில் முழுமையான வகை என்று சொல்லப்படும், அதாவது குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டு இந்த காலகட்டத்தில் இந்த கலியுகத்தில் இருக்கும் மக்கள் பயிலக்கூடிய யோகமாக இந்த சைவ சித்தாந்த சிவயோக கிரியா யோகம் அமைந்திருக்கின்றது. ஆகவே அந்த யோகத்தை சொன்ன முறைப்படி பயிற்சி செய்யுங்கள். உங்களை அவதானமாக பார்த்து கொள்ளுங்கள் உங்களுடைய பயிற்சியில். இதை பற்றி நாங்கள் மேலும் மேலும் ஒவ்வொரு சத்சங்கத்திலும் ஒவ்வொரு வழிகளில் பேசுவோம். ஆகவே இன்றைய சத்சங்கத்தை சத்சங்கத்தில் அந்த நற்சிந்தனையை உங்களுக்கு தந்து உங்களுடைய பயிற்சி மெருகேற வேண்டும். சாதனை சாதனை சாதனை, சாதனை இல்லை என்றால் வேதனை என்பதை சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து உங்களை கேள்வி பதில்களுக்கு பாபாஜியுடன் சேர்ந்து விடை காண்பதற்கு அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ. இப்போது இறைவன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய சுருக்கமான கருத்து பற்றி இன்றைய சத்சங்கத்தை மக்களுக்கு சொல்லலாம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
இன்றைய சத்சங்கம் கிரியா யோகத்தின் அடிப்படை விடயங்களை நான்கு நிலைகளில் மிகவும் சிறப்பாக விளக்கியிருந்தீர்கள். மிகவும் நன்றாக இருந்தது. அது மாத்திரமல்ல, சாதனைகளின் போது சாதனைகளின் முறைகளை மூன்று முறையான முறைகளில் செய்யலாம் என்றும், முதலாவது பறவை முறை, குரங்கு முறை, எறும்பு முறை, இந்த இதற்கு உரிய சிறந்த விளக்கங்கள் தந்தீர்கள். மிகவும் நன்றாக இருந்தது. அடுத்தும் கடுகு முறை, கிளிமுறைகளை பற்றியும் ஒப்பிட்டு கூறினீர்கள். எல்லாவற்றிற்கும் முக்கியமாக சாதகர்கள் எங்களுடைய கிரியா யோகத்தை எத்தனையோ பல நூற்றாண்டுகளாக செய்து கொண்டிருக்கின்றோம். அடிப்படை விடயத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு தெளிவாக கூற வேண்டும் என்ற ஒரு பாபாஜியின் எண்ண கருத்தில் தான் இன்றைக்கு திரும்பவும் இன்றைய சத்சங்கம் அமைந்திருக்கிறது என்று கூறினால் மிகையாகாது. ஒவ்வொரு கிரியா சாதகரும் மற்றவர்களுக்கு இந்த கிரியா யோகத்தின் அடிப்படை தத்துவங்களை சுருக்கமாக எளிதாக சொல்லக்கூடிய பெறுவதற்கு இன்றைய சத்சங்கம் எல்லோருக்கும் மிகவும் பொருத்தமாக இருக்கிறது என்று கூறினால் நன்றாக இருக்கு. எனவே கிரியா சாதகர்களாகிய நீங்கள் மீண்டும் மீண்டும் சாதனைகளை பெருக்க வேண்டும், கிரியாவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், கிரியா யோகத்தை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு பாபாஜிக்கும் உங்களுக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ. நன்றி இறைவன் ஐயா. கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். இன்றைய சத்சங்கத்தில் உங்களுடைய கருத்துக்களை மக்களுக்கு சொல்லுங்கள்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
சவுண்ட் வச்சுக்கிறேன் சார்.
ஆமாம்,
இங்க நல்ல ஒரு சிறப்பான ஒரு சங்கமா கிரியா அடிப்படை வந்தது என்ற ஒரு கருத்து நல்லா சிறப்பாக சொன்னீங்க. இது எல்லாரும் விஷயம்தான். திடீர்னு நாலு பேர் நம்ம கேள்வி கேட்பாங்க, இல்ல விஷயத்த தெரிஞ்சுக்கணும்ன்ற வகையிலையும் கேட்பாங்க. அப்ப கேட்கக்குள்ள இந்த காரணங்கள்லாம் நமக்கு கிடைக்கப்படுறது ஒரு சிறப்பான இன்றைக்கு சொல்லியிருக்கீங்க. தெளிவா எடுத்து அது சொன்ன விஷயம் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அது சாதக எல்லாருக்கும் பயன்படும் ஒரு சிந்தனைக்கு எட்டுச்சு. நல்ல ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அதே போல சாதனா பண்ணக்குள்ள எப்படி அதை வந்து நம்ம செய்யக்குள்ள சில இடர்பாடுகள் வரும், அதை தாண்டி நம்ம செய்யக்கூடிய சாதனா பெரிய அளவுல உள்ள சாதனா என்ற விளக்கத்தை நீங்க சிறப்பாக எடுத்து சொன்னீங்க. ரொம்ப சிறப்பு நிகழ்ச்சி அது சைவ சித்தாந்தத்துல சொல்லியிருக்காங்க. அந்த உமானத்தை கொடுத்து சிவத்தினுடைய அருள் பெறுறது என்றது சாதாரண விஷயம் இல்லை. தான் நம்ம பெற்றுக்கிட்டு இருக்கிறோம். ஏதோ பூர்வ ஜென்மத்தில செய்த பயன் சார் நல்லா விளக்கம் கொடுத்தாரு. வினைப்பயனுடைய புண்ணிய பயன் தான் நம்ம இந்த யோகத்துக்கு வந்திருக்கோம். அந்த வகையில இது ஒரு சிறப்பான நம்ம பயின்றுகிட்டு இருக்கிறோம். அதை நாங்களும் நல்லா பயின்று பிறர் அதை தேடி வர்றவங்களுக்கும் நல்லமா எடுத்து அந்த தொண்டை சிறப்பாக செய்து நம்மளும் அதுல பலனை பெற்று பிறர் பலனுடைய அருவிய எண்ணி பாபாஜியுடைய திருவருளை குடிச்சி நம்ம எப்போதும் அதுலேருந்து மாறாத இருக்கிறதுக்கு வேண்டிய சாதனா பயிற்சி அதிக பெருக்கிட்டு இருந்தோம்னா இந்த உலகத்துல நம்ம எந்த ஒரு விஷயமும் பண்ணாது. அது கொரோனாவா இருந்தாலும் சரி, இருந்தாலும் சரி, கஷ்டங்களா இருந்தாலும் சரி, வறுமையா இருந்தாலும் சரி, எல்லாம் சரி பண்ணக்கூடியது ஆன்மீக விஷயத்துல, அது யோக விஷயத்துல நிறைய இருக்குது, சில நிறைய இருக்குது. அதை நம்ம நுணுக்கத்தை நம்ம பயிற்சி செய்ய செய்ய அந்த நுணுக்கங்கள்லாம் நமக்கு கைவரப்படும். படக்குள்ள நாமளே பெறுவோம் அதுல எந்த சந்தேகமும் இல்ல என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இதோட முடிச்சுக்கிறேன். ஓம் கிரியா பாபா நமோ.
ஓம் கிரியா பாபா ஜி நமோ.